அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கை முதலமைச்சர்கள் மாநாட்டில் மாகாண சபைகளுக்கு அதிக அதிகாரம் அளிப்பது குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருப்பது குறித்த செய்திகள், இலங்கையின் அனுராதபுரம் மற்றும் புலனறுவ மாவட்டங்களில் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதற்கான காரணம் குறித்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் பற்றிய செய்தி, தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திமுக கூட்டணியுடன் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இணையும் என கருணாநிதி மீண்டும் நம்பிக்கை தெரிவித்திருப்பது குறித்த
தகவல்கள்,
யூடியூப் சேனல் மூலம் பெருந்தொகை சம்பாதிக்கும் இந்திய வம்சாவளி பெண் குறித்த செய்தி, விளையாட்டுச் செய்திகளை தொகுத்து அளிக்கும் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவை இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவார் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
கொங்கோ நாட்டின் முன்னாள் துணை அதிபர் ஜின் பியேரா பெம்பா போர்க்குற்றம் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் 2002 மற்றும் 2003 இடையில் அவரது படையினரால் நடத்தப்பட்ட கொலைகள் மற்றும் பாலியல் வல்லுறவு சம்பவங்களுக்கு பெம்பாவை பொறுப்பு என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
Mr. Bemba's lawyers have argued that once the troops had crossed the border, they were no longer under his command.
தனது படைகள் மீது பெம்பாவுக்கு முழு அதிகாரம் இருந்த போதிலும் அட்டூழியங்களை நிறுத்துவதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். போரின் போது பாலியல் துஷ்பிரயோகம் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பில் நீதிமன்றம் முதல் முறையாக கவனம் செலுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு உதவும் நோக்குடன் 2002 தனது படையினரை பெம்பா அங்கு அனுப்பி வைத்தார்.
போரினால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனில் எஞ்சியிருக்கும் யூதர்களில் சிலரை தாம் மீட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ரகசிய நடவடிக்கையொன்றின் மூலமாக சனா மற்றும் ரேடா நகரிலிருந்து 19 பேர் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
It is a country in the midst of a civil war and the situation is certainly difficult for anyone. I think there are many
இவர்கள் உயிருக்கு சவுதி தலைமையிலான கூட்டுப்படையுடன் சண்டையிடும் ஷியா ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததாக இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலகில் பழமை வாய்ந்த யூத சமூகங்களில் சில ஏமனில் உள்ளன. இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டவர்களில் ஒரு மதகுருவும் அடங்குவார். அவர் தன்னுடன் கிட்டத்தட்ட 500 பழமையான ஒரு டோராஜ் சுவடியை கொண்டு வந்துள்ளார். சுமார் 50 யூதர்கள் ஏமனில் தங்கிவிட முடிவெடுத்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 130 பேர் கொல்லப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டிய முக்கிய சந்தேக நபரை பெல்ஜிய அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த தாக்குதல் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நடத்தப்பட்டது. 24 வயதுடைய நஜீம் லாச்ராயு என சந்தேகிக்கப்படும் இவர் சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்காக போரிட்டு வந்தவராவார். சொஃபியானோ காயல் என்கிற போலி பெயரை இவர் பயன்படுத்தி வந்துள்ளார் எனவும், பாரிஸ் தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்களிலிருந்து இவரது மரபணு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடத்தப்பட்ட இரவு தாக்குதல்காரர்களுடன் இவர் தொடர்பில் இருந்துள்ளார் எனவும் அவர்கள் மேலும் கூறியுள்ளனர். இதையடுத்து இவர் மற்றைய சந்தேக நபரான சலா அப்துல் சலாமுடன் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டுக்கு சென்றுள்ளார் எனவும் விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஐநா செவ்வாய்க்கிழமைக்கு முன்னதாக விதிகளுக்கு உடன்பட மறுத்தால் சிரியாவில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறுபவர்கள் மீது தான் தன்னிச்சையாக பலத்தை பிரயோகிக்கப் போவதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதுகுறித்து இருசுற்று பேச்சுவார்த்தை நடத்தும் உடன்பாடு ஏற்படவில்லை என்று கூறியுள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர், தினமும் மக்கள் மடிந்து கொண்டிருக்கும் நிலையில் சமரச முயற்சிகளை இழுத்துக் கொண்டிருப்பது நீடிக்க முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து எந்தவிதமான பதில் கருத்தும் வரவில்லை.
துருக்கி என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ரசிப் தாயிப் எர்டுவா தெரிவித்துள்ளார். துருக்கிய இஸ்தாம்புல் நகரில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் 4 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.
கடந்த 4 ஆண்டுகளாக சீனாவில் ஒரு ரகசிய குழு 9 கோடி டாலர் மதிப்பிலான நோய் தடுப்பு மருந்துகளை சட்டவிரோதமான முறையில் விற்று வந்தது தற்போது தெரியவந்துள்ளது. இந்த மருந்துகள் தற்போது எங்கெங்கு வைக்கப்பட்டுள்ளன என்பதை சீனாவின் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் தேடி வருகிறது. சீனாவின் 18 மாகாணங்களில் சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகளை முன்னாள் மருந்தாளரும் ஒருவரும் அவருடைய மகளும் விற்று வந்தது தெரியவந்தது. இவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் 32வது முதலமைச்சர்கள் மாநாடு இன்று நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் மாகாண சபைகளுக்கு அதிக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி பேசியுள்ளார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் ஏற்படுத்தப்படவுள்ள புதிய அரசியல் சாசனத்தில் ஐக்கிய இலங்கைக்குள் மாகாண சபைகளுக்கான அதிகார பகிர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்னகரான ஹிக்கடுவையில் இன்று ஆரம்பமான 32வது முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மாகாண சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை சந்திப்பில் கலந்து கொள்ள வருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
அதற்கே தேசபாலன கிரமம் உகதுங்கே சாப்புத்திமதுங்கே பரணதங்கே சிய.
உலகிலுள்ள கல்வியியலாளர்களும் புத்திஜீவிகளும் அதிகார பரவலாக்கம் பற்றியே ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். அதிகாரத்தை பகிர்வதன் மூலமே சமுதாயத்தில் கொள்கை ரீதியான விரிவாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது அவர்களது கருத்தாக இருக்கிறது. ஐக்கிய இலங்கைக்குள் அதிகாரங்களை பகிர்வது பற்றியும் எமது மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றியும் கலந்துரையாடி தீர்வை எட்ட வேண்டியுள்ளது என்று கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, தான் அதிகாரத்துக்கு வந்தது தனக்குள்ள அதிகாரங்களை தானம் செய்வதற்கு என்றும் தெரிவித்தார். இந்த அதிகார பரவலாக்க கொள்கையானது சுதந்திரம், மனித உரிமைகள் உட்பட பல விடயங்களில் முன்னேற்றமடைந்த சமூகத்தில் பிரபலியமடைந்துள்ளது. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த முன்னேற்றமடைந்த சமூகத்திற்குள் வரவில்லை என்பதையே காட்டுகிறது. நான் அமைச்சராக செயற்பட்ட காலங்களில் எனது அதிகாரங்களை எனது அமைச்சுடன் தொடர்புடைய மாகாண அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளித்தேன். எனது அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டதன் மூலம் எனக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் களத்திலிறங்கி வேலை செய்தார்கள் என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இன்றைய 32வது முதலமைச்சர்கள் மாநாட்டில் அனைத்து மாகாணங்களையும் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கு பற்றிய போதிலும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பங்கு பெற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் அனுராதபுரம் மற்றும் பொலனருவ மாவட்டங்களில் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதற்கு குடிநீரில் காணப்படுவதாக கூறப்படும் சில ரசாயனங்கள்தான் காரணம் என்று நிலவி வரும் வாதத்தை மறுதளிக்கும் விதத்தில் புதிய அறிக்கை ஒன்று ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் வாழும் பெருமண்ணிக்கையிலான மக்களை பாதித்திருக்கின்ற ஒரு வகை சிறுநீரக நோய்க்கான காரணம் இதுவரை மர்மமாகவே இருந்து வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் இந்த பிரதேசத்தில் 20,000 பேர் இந்த மர்மமான சிறுநீரக நோய்க்கு பலியாகியிருக்கின்றனர். சுமார் 400,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில கிராமங்களில் மாதத்துக்கு 10 பேராவது பலியாவதாகவும் சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இலங்கையின் நெற்களஞ்சியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் விவசாய ரசாயனங்களின் வழியாக வருகின்ற கிளிஃபோசேட் எனப்படுகின்ற ஒரு வகை ரசாயன பாவனைதான் இந்த சிறுநீரக நோய் பெருக காரணம் என்ற ஒரு வாதம் நீண்டகாலமாகவே முன்வைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் கட்மியம், ஆசனிக் போன்ற வேறு சில ரசாயனங்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. உலக சுகாதார நிறுவனம் அடங்கலாக வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிபுணர்கள் கடந்த காலங்களில் இந்த பிரச்சினை பற்றி பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வந்திருக்கின்றனர். இப்போது 5 ஆண்டுகால ஆய்வொன்றை துவங்கியிருக்கின்ற நிபுணர் குழு ஒன்று இதுவரையான எல்லா ஆய்வுகளின் முடிவுகளையும் தொகுத்து அதன் முதற்கட்ட அறிக்கையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒப்படைத்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய இந்த ரசாயன பொருட்கள்தான் இந்த நோய்க்கு காரணம் என்ற நம்பிக்கையை மறுக்கும் விதத்தில் தங்கள் முதற்கட்ட முடிவுகள் வந்திருப்பதாக அந்த குழு கூறுகின்றது.
கட்மியம் இவ்வகை மாசனிக்கின வார்த்தா கட்மியம் மற்றும் ஆர்சனிக் போன்ற ரசாயன பொருட்கள் இந்த நோய்க்கு காரணம் என்ற வாதம் பரவலாகவே நிலவி வருகிறது. ஆனால் அண்மை காலங்களில் இலங்கையின் நீர் சாம்பிள்களை எடுத்து நடத்தப்பட்ட பல ஆய்வுகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஜப்பானில் உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்டு நாங்கள் சோதனை நடத்தியிருந்தோம். இலங்கையில் சிறுநீரக நோய் பரவலாக காணப்படுகின்ற பிரதேசத்தின் நிலக்கீழ் நீரில் எங்குமே காட்மியம் என்ற ரசாயனம் இல்லை. பொறுப்புடன் இதை கூறுகிறேன். அதுபோலத்தான் ஆசனிக்கும். இலங்கையில் குறிப்பாக சிறுநீரக நோய் இருக்கிற இந்த பிரதேசத்தில் நீரில் ஆசனிக் அதிகளவில் இல்லை. உலக சுகாதார நிறுவனத்தின் அளவுகோல்களுக்கு அதிகமாக இந்த ரசாயனங்கள் இல்லை. ஆசனிக் பாதிப்பு அதிகளவில் உள்ள நாடு வங்கதேசம். அங்குள்ள நோயாளிகளின் நோய் அறிகுறிகள் இலங்கை நோயாளிகளிடம் இல்லை
என்றார் ஆய்வு திட்டத்தின் இயக்குநர் டாக்டர் எஸ் கே வீரகொட. பூச்சிக்கொல்லி மருந்துகளில் காணப்படுகின்ற கிளைஃபோசேட் ரசாயனம்தான் இந்த மர்ம நோய்க்கு காரணம் என்ற வாதத்தையும் டாக்டர் வீரகொட பிபிசியிடம் மறுத்தார்.
மகாச்சாரிய புத்தி மாறுபேக்கின்
கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் புத்தி மாரபே மேற்கொண்டிருந்த ஆய்வுகளின்படி இந்த நோய்க்கு இந்த கிளைஃபோசேட் தான் காரணம் என்பதை உறுதியாக கண்டறிய முன்பதாகவே அந்த ரசாயனம் நாட்டில் தடை செய்யப்பட்டுவிட்டது. உலகின் பல நாடுகளில் எமது நாட்டை விட கிளைஃபோசேட் பாவனை அதிகளவில் இருக்கிறது. கிளைஃபோசேட்டை தடை செய்த முடிவு ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக கொண்டது அல்ல என்ற முடிவிற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஆனால் ரசாயன உரவகைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பாவனை தொடர்பான நாட்டின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று இலங்கை அரசாங்க மருத்துவர்கள் சங்கத்தினர் 2014 அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். உலகில் இலங்கையில்தான் விவசாய ரசாயனம் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது என்று இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய பிபிசியிடம் அப்போது கூறியிருந்தார். வங்கதேசத்தை விட இலங்கையின் விவசாய ரசாயன பாவனை 2 இருக்கிறது என்றும் கூறிய டாக்டர் அனுருத்த பாதனிய 1960-70களிலேயே இலங்கையில் விவசாய ரசாயன பாவனை தொடங்கியதாகவும் அதன் பின்னரே இலங்கையில் சிறுநீரக நோயாளிகளும் அதிகளவில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அப்போது கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லுசாமி அளித்த செய்திக்குறிப்பு. இலங்கையில் வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார அமைப்பு உருவாக்கும்போது முஸ்லிம்களுக்கு என தனியான நிர்வாக அலகு கிடைக்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளில் ஒன்றான தெலோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறையிலான அதிகார பரவலாக்கலின் போது முஸ்லிம்களுக்கென தனியான நிர்வாக அலகொன்றும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளில் ஒன்றான டெலோ கூறுகின்றது. திருகோணமலையில் நடைபெற்ற டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 9 தேசிய மகாநாட்டில் இது தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
வடகிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம் மக்களுக்கு அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் அபிலாஷைகளை திருப்திப்படுத்தவும் ஏதுவார். அவர்கள் பெரும்பான்மையாக வாழும் நிலத் தொடர்பு கொண்ட பிரதேசங்களை உள்ளடக்கிய ஓர் சுயாதீன அரசியல் நிர்வாக அலகு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இம்மகாநாடு மேலும் அறிவுறுத்தும்.
போர்க்குற்ற விசாரணை, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை ஆகியவற்றை வலியுறுத்தும் தீர்மானங்களும் இம்மகாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன.
தமிழ் அரசியல் கைதிகளின் விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லது அவசர கால சட்ட விதிகளின் கீழ் 10 மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போரை விடுதலை செய்யவும் ஏழையோரை பொறுத்தமட்டில் புனர்வாழ்வுக்கு தகுதியானவர்கள் என்று அரசாங்கம் கருதுகின்ற கைதிகளுக்கு புனர்வாழ்வு பெறும் வாய்ப்பை வழங்கவும் எங்கியுள்ளவருக்கு எதிராக வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வரவும் அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இம்மகாநாடு கோரிக்கை விடுகிறது. நடந்து முடிந்த போரில் காணாமல் போனவர்கள், சரணடைந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் சம்பந்தமாக ஒவ்வொருவர் தொடர்பிலும் அவர்களின் உண்மை நிலைமை என்ன என்பதை இலங்கை அரசாங்கம் பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று இந்த மகாநாடு கூறுகிறது.
இந்த தீர்மானங்கள் உட்பட இன்னும் சில தீர்மானங்களும் இம்மகாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக டெலோவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த இந்த செய்திக்குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை கேட்கலாம். தமிழ்நாட்டில் வரும் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடுவதாக விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அக்கட்சி தங்கள் கூட்டணியில் இணையும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தற்போது மீண்டும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
தேமுதிக கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை இழக்கவில்லை என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 65 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக அறிவித்திருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அக்கட்சி கூட்டணியில் சேரும் என்கிற நம்பிக்கையை தான் இழக்கவில்லை என கருணாநிதி கூறினார். தற்போதுள்ள சூழலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் என அறிவிப்பது இயலாது என்றும், தேமுதிக கூட்டணி எப்போது முடிவாகும் என கூற முடியாது எனவும் கருணாநிதி கூறினார். இதற்கு முன்பாகவும் திமுக தேமுதிக இடையே கூட்டணி ஏற்படும் என கருணாநிதி தெரிவித்திருந்த நிலையில் தனித்தே போட்டியிடப் போவதாக விஜயகாந்த் அறிவித்தார். இருந்தபோதும் மதிமுக இடதுசாரிகளை உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க முயன்று வருகிறது. தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ ஆகிய அக்கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளன.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த செய்திக்குறிப்பு. தமிழ் சினிமாவின் முதல் தலைமுறை செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரும், தமிழ் சினிமாவின் வரலாற்றை ஆவணப்படுத்தியவர்களில் ஒருவருமான ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் இன்று சென்னையில் காலமானார். இவரை பற்றிய அஞ்சலி குறிப்பை வழங்குகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழ் திரையுலகில் நீண்ட காலம் மக்கள் தொடர்பாளராகவும் தமிழ் சினிமா குறித்த வரலாற்று தகவல்களை அளிப்பவராகவும் இருந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. முதன் முதலாக ஃபிலிம் நியூஸ் என்கிற பத்திரிகையில் இவரது படைப்புகள் வெளியானதை அடுத்து தனது பெயரை ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்று மாற்றிக்கொண்ட இவர், நீண்ட காலமாக தமிழக திரை நட்சத்திரங்கள் பலருக்கு செய்தி தொடர்பாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். தென்னிந்திய திரை வர்த்தக கூட்டமைப்பு நடத்திய இதழில் பணியாற்றிய காலகட்டத்தில் தென்னிந்திய சினிமா தொடர்பான தகவல்களை அவர் சேகரிக்க ஆரம்பித்தார். சிறிது சிறிதாக சினிமாவின் துவக்க காலகட்டம் தொடர்பான தகவல்களையும் சேகரித்த அவர் கிட்டத்தட்ட 6000 திரைப்படங்கள் குறித்த படங்களையும் தகவல்களையும் வைத்திருந்தார். 2002 அவருடைய சேகரிப்புகளை பெற்றுக்கொண்ட தமிழக அரசு அவருக்கு நிதி உதவி அளித்தது. நடிகர்கள் சங்க தலைவரான நாசர் இவர் குறித்து இன்று குறிப்பிடுகையில்,
ஒரு சரித்திர முடிவுக்கு வந்திருக்கு. இந்த 100 கால சினிமாவுடைய ஆவணத்தை நம்ம எடுத்து பார்க்கணும், நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அது பின்னிஸ் ஆனந்தன் ஐயா தான் ஆடி போக வேண்டியதா இருக்கு
என்றார் நடிகர் சங்க தலைவர் நாசர். 50 மேலாக நடிப்பு துறையில் உள்ள நடிகர் சிவகுமார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுடனான தம் நினைவுகளை கூறும் போது,
1965 நடிக்க ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து முதல் 100 படங்கள் வரைக்கும் 100 படங்களுக்கும் ஒரு ஆல்பமா தொகுத்து கொடுத்தார். 100வது பட விழாவை நடத்தி கொடுத்தார். கடைசி மூச்சு வரைக்கும் திரையுலகத்துக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். அவர் இடத்த வழக்கம் போல யாருமே அடைக்க முடியாது
என்றார் நடிகர் சிவகுமார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் குறித்த அஞ்சலி குறிப்பு. இனி ஒரு சர்வதேச செய்தி. யூடியூப் இணையதளத்தில் சூப்பர் உமன் என்ற பெயரில் செயல்படும் லில்லி சிங் என்ற பெண் யூடியூப் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் பெண்ணாக ஃபோர்ப்ஸ் பத்திரிகையால் பட்டியலிடப்பட்டுள்ளார். பிபிசியின் செய்தி குறிப்பை தமிழில் வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
லில்லி சிங் 27 வயதான யுவதி. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கனடா நாட்டு பிறகு இவர் இப்போது அவர் ஒரு பெருங்கோடீஸ்வரர். சமூக வலைதளமான யூடியூபில் அவர் பதிவேற்றிய வீடியோக்களே அவரின் அதிர்ஷ்டத்திற்கு காரணம். எனது முயற்சிக்கு பெறுபராக பணம் கிடைக்கிறது, ஆனால் பணத்தை நோக்காக வைத்து இதனை நான் ஆரம்பித்திருக்கவில்லை என்கிறார் லிலி சிங்.
My name is Lily, aka Superwoman, and this is my YouTube channel. It has over 7.4 million.
அமெரிக்காவில் வாரத்திற்கு இரண்டு முறை வெளிவரும் ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட யூடியூபில் அதிகம் சம்பாதித்த நட்சத்திரங்கள் 2015 பட்டியலில் இடம் பிடித்துள்ளது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள அவர், என்னை சுற்றியுள்ளவர்கள் அதனை பெரிய விடயமாக பார்க்கிறார்கள் என்றார். சமூக வலைதளங்களில் சூப்பர் உமன் என்ற புனைப்பெயருடன் உலகம் முழுவதும் வெற்றி நடை போடும் டொரண்டோவைச் சேர்ந்த லிலி சிங் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் அமெரிக்க டாலர்களை உழைத்திருந்தார். சமூக தளங்களில் இவரது படைப்புகளை 12 மில்லியன் ரசிகர்கள்
பின்தொடர்கின்றனர்.
லிலி சிங் அவரது சமூக வலைதள பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் தனது ரசிகர்களுக்காக பதிவேற்றங்களை செய்து வருகிறார். ஆரம்பத்தில் 2010 லிலி சமூக வலைதளங்களில் தனது படைப்புகளை ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் தனது பூர்வீகமான இந்திய பாரம்பரியம் மற்றும் இனப்பின்னணியுடன் தொடர்புடைய வீடியோக்களையே பதிவேற்றி வந்தார். இதுவே அவரது படைப்புகளை மில்லியன் கணக்கானோர் தொடர்வதற்கு காரணமாகியது. தனது படைப்புகளில் பல்முகத்தன்மை இருக்க வேண்டும் என தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்கள் பலவும் இவரது படைப்புகளை வரவேற்றன. பல பக்கங்களிலும் இவரது புகழ் பரவியதுடன் மில்லியன் கணக்கான ரசிகர்களும் இவரை பின்தொடர்கின்றனர். ஹாலிவுட் நட்சத்திரங்களான ஜேம்ஸ் பிராங்கோ மற்றும் செத் ரோகன் ஆகியோரும் இவரது வீடியோவில் பிரியப்பட்டு நடித்துள்ளனர். ஹாலிவுட்டில் மட்டும் பஞ்சமா, ஹாலிவுட்டின் பிரபாண்ட நட்சத்திரம் மாதுரி டிக்ஷித் இவரது வீடியோவில் பங்கேற்றுள்ளார் என்பதும் சமூக வலைதளங்களில் இவரது புகழின் உச்சத்தை காண்பிப்பதாக உள்ளது. சில நாடுகளில் உள்ள மொத்த சனத்தொகையை விடவும் அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்கள் தமக்கு இருப்பதாக அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். உலகம் முழுவதும் ரசிகர்களை பெருக்கிக் கொண்டே போகும் லிலி தற்போது நாடு நாடாக சென்று நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலில் இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டிகள் பற்றிய தகவல். இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 போட்டிகளில் இலங்கை அணி இதுவரை 2 போட்டிகளில் விளையாடியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக கடந்த வியாழக்கிழமை எடின் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி ஆப்கானிஸ்தானை 6 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது. ஆனாலும் நேற்றைய தினம் சின்னசுவாமி மைதானத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன்களான இலங்கை அணியை மேற்கிந்திய தீவுகள் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டு நேற்றைய ஆட்டத்தை தமதாக்கிக்
கொண்டனர்.
அண்மை காலமாக இலங்கை அணி போட்டிகளில் சிறப்பாக ஆட தவறுவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் இலங்கை அடைந்த தோல்வி இலங்கை அணியின் ரசிகர்களை மேலும் அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியினருக்கு ஆதரவு வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இலங்கை அணி விளையாடும் மைதானங்களுக்கெல்லாம் தானும் சென்று அவர்களை தவறாமல் ஊக்குவித்து வருகிறார் இலங்கை அணியின் ரசிகர் கயான் சேனநாயக்க. கயான் மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இலங்கை கிரிக்கெட் அணி வெளிநாடுகளில் விளையாடும் போட்டிகள் அனைத்திற்கும் தானும் சென்று அங்கு அவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக பிபிசிக்கு தெரிவித்தார்
கயான்.
இலங்கை அணியை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை 1999 ஆண்டு ஆரம்பித்தேன்.
அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை அணி பங்கு பெற்றும் அனைத்து போட்டிகளுக்கும் சென்று அவர்களை ஊக்குவித்து வருகிறேன். 2006 முதல் தடவையாக இலங்கை அணியுடன் வங்கதேசத்திற்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதையடுத்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து உட்பட பல நாடுகளுக்கும் சென்று இலங்கை அணியை ஊக்குவித்து வருகிறேன்.
இலங்கை கிரிக்கெட் அணி மீதுள்ள பற்று காரணமாகவே தான் இதனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
போட்டி நடக்கும் மைதானங்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் வருவதற்கு முன்னரே நான் நண்பர்களுடன் சென்று விடுவேன். கிரிக்கெட் வீரர்கள் பேருந்திலிருந்து இறங்கும் போது அவர்களுக்கு கை கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து சிறிது சிறிதாக அவர்களை அணுகி அவர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை துவங்கினேன்.
கிரிக்கெட் உலகில் இலங்கை கிரிக்கெட் அணியினருடன் சேர்த்து தானும் ரசிகர்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் இந்தியா சென்றிருந்த பாகிஸ்தான் அணி சனிக்கிழமை இந்திய அணியினருக்கு எதிராக ஆடிய தமது முதலாவது போட்டியில் தோல்வி கண்டது. கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான குறித்த போட்டியை இந்திய அணி 6 வெற்றி கொண்டது. 18 முடிவில் 5 இழப்பிற்கு 118 ரன்களை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது. 119 என்ற இலக்கினை 15.5 ஓவர்களில் இந்திய அணி பெற்று ஆட்டத்தை தமதாக்கிக் கொண்டிருந்தது. முன்னர் இந்த மாதம் 15 தேதி ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளில் ஆஸ்திரேலியா 42 ரன்களால் இந்தியாவை வெற்றி கொண்டிருந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளமை இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதலை அளித்துள்ளது. எவ்வாறாயினும் நடைபெறவுள்ள ஆட்டங்கள் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு அணியினருக்கும் மிகவும் முக்கியமான ஆட்டங்களாக கருதப்படுகிறது. 23 தேதி இந்தியா வங்கதேசத்தை எதிர்கொள்ள உள்ளதுடன் 26 தேதி இலங்கை இங்கிலாந்து எதிர்கொள்ளது. விளையாட்டு அரங்கில் அடுத்து டென்னிஸ் விளையாட்டு பற்றி ஒரு செய்தி. டென்னிஸ் விளையாட்டில் ஆடவருக்கு இடையாக பெண்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படுவது குறித்து நோவாக் யாகோவிச் கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆடவர் ஆட்டங்களை கூடுதல் ரசிகர்கள் காண்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கான பரிசுத் தொகை அதிகமாக இருக்க வேண்டுமென அவர் வெளியிட்டுள்ள கருத்தே சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இந்தியானா வெல்ஸில் நடைபெற்ற PNB ஓபன் டென்னிஸ் போட்டியை வென்ற பிறகு உலக ஆடவர் டென்னிஸ் தரப்பட்டியலின் முதலிடத்தில் இருக்கும் யாகோவிச் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பரிசுகள் நியாயமான முறையில் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த இந்த கருத்து வாத பிரதிவாதங்களை எழுப்பியுள்ளது. ஒரே நேரத்தில் ஆடவர் மற்றும் மகளிர் போட்டிகள் இடம்பெறும் போது ரசிகர்களின் எண்ணிக்கை தொடர்பில் புள்ளி விவரங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என யாகோவிச் கூறியிருந்தார். மகளிர்களுக்கான டென்னிஸ் போட்டிகள் என்பது ஆடவர்களின் வாலை பிடித்துக் கொண்டு பயணிப்பது போல என இந்தியானா வெல்ஸ் போட்டிகளின் தலைமைச் செயல் அதிகாரி ரமோண்ட் மோர் முன்னர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை மகளிர் டென்னிஸ் தரப்பட்டியலின் முதலிடத்தில் இருக்கும் செரீனா வில்லியம்ஸ் உட்பட பலர் கடுமையாக கண்டித்திருந்தனர். தனது கருத்துக்களுக்காக மோர் பின்னர் மன்னிப்பு கோரியிருந்தார். அவரது கருத்துக்கள் சரியானவை அல்ல என்று யாகோவிச் தெரிவித்துள்ளார். மகளிர் கடுமையாக போராடி தமக்கு தேவையானதை பெற்றுக் கொண்டனர் என கூறிய யாகோவிச் ஆடவர் டென்னிஸ் உலகில் உள்ளவர்கள் கூடுதலாக பலன்களை பெற போராட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆடவர் டென்னிஸ் போட்டிகளை கூடுதலான மக்கள் காண்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுவதால் அது அவர்களுக்கு கூடுதல் பரிசுத் தொகை கிடைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணமாக உள்ளது என செர்பியாவைச் சேர்ந்த நோவாக் யாகோவிச் வாதிடுகிறார்.
அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகள் குறித்து சிவராமகிருஷ்ணன்.
வங்கதேசம் மற்றும் ஆஸ்திரேலியா இரண்டுக்குமே இந்த போட்டி மிகவும் முக்கியமான ஒன்று. பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இப்பொழுது ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 25 ஓட்டங்களுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றது. 3 ஓவர்களை அவர்கள் இதுவரை எதிர்கொண்டுள்ளார்கள். முன்னதாக பூவா தலையாவில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா வங்கதேச அணியை முதலில் ஆடுமாறு கேட்டுக்கொண்டது. வங்கதேச அணி சிறப்பாகவே ஆடியது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்குண்டான 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அவர்கள் 156 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். வங்கதேச அணியின் சார்பில் மஹமுதுல்லா மிகவும் சிறப்பாக ஆடி 49 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஒரு ஓட்டம் பெற்றிருந்தால் அவரது கணக்கில் அரை சதம் எண்ணிக்கையில் ஒன்று கூடியிருக்கும். அவருடன் உறுதியாக ஷகீப் லசன் துவக்க ஆட்டக்காரராக இறங்கியவரும் முகமது மிதுனும் உறுதியாக ஆடி அணிக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருந்தார்கள். இந்த போட்டி இருவருக்குமே மிக முக்கியமானது. ஏனென்றால் வங்கதேச அணி அல்லது ஆஸ்திரேலிய அணி இருவரில் யார் இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் நடைபெற்று வரும் இந்த உலகக்கோப்பை போட்டியிலிருந்து அவர்கள் வெளியேறும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஆனால் இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். தற்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது மேலும் ஒரு ஓவர் முடிவடைந்துள்ளது. 4 ஓவர் முடிந்த நிலையில் ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 31 ஓட்டங்கள்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சிகளையும் முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.